அதிகாரம் 28. இல்லத்தின் ஊழியம். மணிஷீகத்தை திரும்பவும் முந்தைய நிலைக்கு கொண்டு வருவதும் உயர்த்துவதும் இல்லத்தில் துவங்குகிறது. பெற்றோரின் வேலை மற்ற அனைத்திற்கும் தளமாயிருக்கிறது. சமுதாயம் குடும்பங்களால் ஆனது. குடும்பங்களின் தலைவர்கள் உண்டாக்குவதே சமுதாயம். இருதயத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. சமுதாயம், சபை, தேசம் இவை அனைத்தின் இருதயமும் வீட்டாரே. சமுதாயத்தின் நல்ல நிலையும் சபையின் வெற்றியும் தேசத்தின் செழிப்பும் இல்லத்தின் செல்வாக்குகளை சார்ந்து இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையின் முக்கியமும் அதில் கிடைக்கும் சந்தர்ப்பங்களும் இயேசுவின் வாழ்க்கையில் விளக்கப்படுகின்றன. நமக்கு உதாரணமாகவும் ஆசிரியராகவும் இருக்கும்படி பரலோகத்திலிருந்து வந்த அவர் நாசரேத்தின் இல்லத்தில் ஒரு உறுப்பினராக 30 வருடங்கள் செலவிட்டார். இந்த வருடங்களை குறித்த வேதாகம பதிவு மிகவும் சுருக்கமாகவே இருக்கிறது. எவ்வித வல்லமையான அற்புதமும் திரளானவர்களின் கவனத்தை கவரவில்லை. எந்த ஆர்வமுள்ள கூட்டமும் அவருடைய அடிச்சுவட்டை பின்தொடரவில்லை அல்லது அவருடைய வார்த்தைகளை கவனித்திருக்கவில்லை. எனினும் இந்த வருடங்களிலெல்லாம் அவர் தமது தெய்வீக பணியை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். குடும்ப வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு ஒப்பு கொடுத்து அதன் கடமைகளை செய்து அதன் பாரங்களை சுமந்து நம்மில் ஒருவராக வாழ்ந்தார். தாழ்மையான இல்லத்தின் பாதுகாப்பான பராமரிப்பில் நம்முடைய பொதுவான அனுபவங்களில் பங்கெடுத்து அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். லூக்கா 2:52. பிரபலமாகாதிருந்த இந்த வருடங்களிலெல்லாம் அவருடைய வாழ்க்கை அனுதபிப்பதிலும் உதவுவதிலும் செலவிடப்பட்டிருந்தது. அவருடைய சுயநலமின்மையும் பொறுமையாக சகிக்கும் குணமும் அவருடைய தைரியமும் உண்மையும் சோதனையில் எதிர்த்து நின்றதும் அவருடைய குறையாத சமாதானமும் அமைதியான மகிழ்ச்சியும் தொடர் ஏவுதலாக இருந்தன. இல்லத்தில் அவர் ஒரு தூய்மையும் இனிமையுமான சூழலை கொண்டு வந்தார். சமுதாய கூறுகளுக்கிடையிலே அவருடைய வாழ்க்கை புளிப்பூட்டும் பொருளை போன்று கிரியை செய்திருந்தது. அவர் ஒரு அற்புதத்தை செய்ததாக எவரும் கூறவில்லை. எனினும் அன்பின் சுகம் மற்றும் ஜீவனளிக்கிற வல்லமையான குணம் அவரிடமிருந்து சோதிக்கப்பட்டவருக்கும் வியாதியஸ்தருக்கும் மனம் சோர்ந்தவருக்கும் சென்றது. குழந்தை பருவத்திலிருந்தே மற்றவர் கவனத்தை கவராது அவர் ஊழியம் செய்தார். இதனால் அவர் தமது பொது ஊழியத்தை துவங்கின போது அநேகர் மகிழ்ச்சியோடு அவருக்கு செவி கொடுத்தனர். இரட்சகரின் ஆரம்ப கால வருடங்கள் வாலிபருக்கு மிக சிறந்த உதாரணமாய் இருக்கிறது. அவைகள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு பாடமாக அவர்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்க வேண்டும். தங்கள் சக மனிதரை உயர்த்த உழைப்போருக்கு குடும்பம் மற்றும் அதன் சுற்றுப்புற கடமைகள்தான் முதலாவது ஊழிய களமாக இருக்கிறது. இல்லத்தை உருவாக்கி அதை பாதுகாப்போருக்கு இதைவிடவும் அதிக முக்கியமான பணிக்களம் இல்லை. மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எந்த வேலையும் தகப்பன்கள் மற்றும் தாய்மார்களின் வேலையை விட மிக பெரிய அல்லது மிக நீண்ட தூரம் செல்லும் விளைவுகளை உள்ளடக்கியிருக்கவில்லை. இன்றைய வாலிபர் மற்றும் குழந்தைகளால் தான் சமுதாயத்தின் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட போகிறது. இதில் இவர்கள் என்னவாக இருப்பார்கள் என்பது இல்லத்தை சார்ந்திருக்கிறது. மனுக்குலத்திற்கு சாபமாக இருக்கிற வியாதி, துன்பம் மற்றும் குற்றத்தின் பெரும் பகுதிக்கு சரியான இல்ல பயிற்சி என்மையே காரணம் என்பதை காணலாம். இல்ல வாழ்க்கை தூய்மையும் உண்மையுமாக இருக்குமானால் அதன் கவனத்திலிருந்து வெளியே வரும் குழந்தைகள் வாழ்க்கையின் பொறுப்புகளையும் ஆபத்துகளையும் சந்திக்க ஆயத்தப்பட்டிருப்பார்களானால் எப்படிப்பட்ட மாற்றம் உலகத்தில் காணப்படும்? தீய பழக்கங்களுக்கு பலியானவர்களை சீர்திருத்தும் நிறுவனங்களிலும் சங்கங்களிலும் மிக பெரிய முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அளவற்ற நேரமும் பணமும் உழைப்பும் இதற்காக செலவிடப்படுகிறது. இந்த முயற்சிகள் கூட மாபெரும் தேவையை சந்திப்பதற்கு போதுமானதா இல்லை என்ற போதும் அதன் விளைவு எவ்வளவு சிறியதா இருக்கிறது. எவ்வளவு குறைவான நபர்களே நிரந்தரமாக திரும்ப கொண்டு வரப்படுகிறார்கள். திரளானோர் மேன்மையான ஒரு வாழ்க்கைக்காக ஏங்குகிறார்கள். ஆனால் பழக்கத்தின் பிடியிலிருந்து மீண்டு வர தைரியமும் தீர்மானமும் இல்லாதிருக்கிறார்கள். அது கோரும் முயற்சி போராட்டம் தியாகத்திலிருந்து பின்வாங்குகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கைகள் சேதமடைந்து அழிந்து போகின்றன. இவ்விதம் இயல்பினாலும் கல்வியினாலும் நம்பிக்கையும் பொறுப்புமான இடங்களில் வைக்கப்பட வேண்டிய மிக பிரகாசமான மனங்களை கொண்ட மனிதரும் உயர்ந்த ஆர்வங்களையும் உன்னத வல்லமைகளையும் கொண்ட மனிதரும் தரம் தாழ்ந்து இந்த வாழ்க்கையிலும் வரவிருக்கும் வாழ்க்கையிலும் தொலைந்து போகிறார்கள். தங்கள் மனித தன்மையை மீண்டும் பெறுவது சீர்திருந்துகிறவர்களுக்கு எவ்வளவு கசப்பான போராட்டமாயிருக்கிறது. குலைந்து போன சரீரத்தில், தீர்மானமில்லாத சித்தத்தில், கெட்டுப்போன அறிவில், மடைந்த ஆத்தும வல்லமையில் அநேகர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தாங்கள் விதைத்த தீமைகளை அறுவடை செய்கிறார்கள். தீமை துவக்கத்திலேயே கட்டுப்படுத்தப்பட்டிருக்குமானால் எவ்வளவு அதிக நன்மை செய்யப்பட்டிருக்க கூடும். இந்த வேலை பெருமளவில் பெற்றோரிடம் இருக்கிறது. சமுதாயத்தில் புற்றுநோயை போல அரிக்கிற இச்சையடக்கமின்மை மற்றும் பிற தீமைகளின் முன்னேற்றத்தை தடுக்க மேற்கொண்ட முயற்சிகளில் தங்கள் குழந்தைகளின் பழக்கங்களையும் குணத்தையும் எவ்விதம் உருவாக்குவது என்று பெற்றோருக்கு போதிப்பதில் அதிக கவனம் கொடுக்கப்படுமானால் 100 மடங்கு அதிக நன்மை விளையும். தீமைக்கு பயங்கரமான உந்துதலாக இருக்கிற பழக்கத்தை நன்மைக்கேதுவான உந்து விசையாக மாற்றுவது அவர்கள் கைகளில் இருக்கிறது. ஓடையின் ஊற்றிலே அவர்கள் வேலை செய்ய வேண்டும். அதை சரியாக நடத்துவது அவர்களிடம் இருக்கிறது. பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை போடலாம். சோதனையை எதிர்க்கும் சன்மார்க்க பலத்தோடும் வாழ்க்கையின் பிரச்சனைகளோடு வெற்றிகரமாக போராட வேண்டிய தைரியத்தோடும் சக்தியோடும் தங்கள் இல்லங்களிலிருந்து அவர்களை அனுப்பலாம். அவர்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கனத்தையும் உலகத்திற்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும்படியான நோக்கத்திற்கு ஏவி அதற்கான வல்லமையை பெற்றோர் அவர்களில் விருத்தி செய்யலாம். சூரிய ஒளியினூடும் நிழலினூடும் மேலே இருக்கும் மகிமையான உயரங்களுக்கு போகும் பாதைகளை அவர்கள் பாதங்களுக்கு செவ்வைப்படுத்தலாம். இல்லத்தின் ஒளியும் அதன் சொந்த உறுப்பினரையும் கடந்து விரிந்திருக்கிறது. கிறிஸ்தவ இல்லம் வாழ்க்கையின் மெய்யான கொள்கையின் சிறப்புகளை விளக்கும் ஒரு பொருட்பாடமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விளக்கம் இவ்வுலகத்தில் நன்மைக்கான வல்லமையாயிருக்கும். மெய்யான இல்லத்தின் தாக்கம் பிரசங்கிக்கப்பட முடிந்த எப்பிரசங்கத்தை காட்டிலும் மனித இருதயங்கள் மேலும் வாழ்க்கை மேலும் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட இல்லங்களிலிருந்து வாலிபர் வெளியே போகும்போது கற்றுக்கொண்ட பாடங்கள் கொடுக்கப்படுகின்றன. நேர்மையான வாழ்க்கையின் கொள்கைகள் மற்ற வீடுகளிலே அறிமுகப்படுத்தப்பட்டு உயர்த்தும் செல்வாக்கு சமுதாயத்திலே செயல்படுகிறது. அநேகருக்கு நம் இல்லத்தை ஆசீர்வாதமானதாக்கலாம். நமது சமுதாய பொழுதுபோக்குகள் உலக வழக்கங்களினால் அல்லாது கிறிஸ்துவின் ஆவியினாலும் அவருடைய வார்த்தையின் போதனைகளினாலும் ஆட்சி செய்யப்பட வேண்டும். இஸ்ரவேலர் அவர்களது அனைத்து விழாக்களிலும் ஏழைகளையும் அந்நியரையும் ஆசிரிப்பு கூடாரத்தில் ஆசாரியருக்கு உதவி செய்து மிஷினரியாயும் மத போதகராயும் இருந்த லேவியரையும் உள்ளடக்கி இருந்தனர். இவர்கள் சமுதாய மற்றும் மத கொண்டாட்டங்களின் அனைத்து சம்பவங்களிலும் தங்களுடைய உபசரிப்பில் பங்கெடுக்கவும் வியாதியிலும் தேவையிலும் மெய்யான கவனத்தை பெறவும் மக்களின் விருந்தாளிகளாக கருதப்பட்டிருந்தனர். இப்படிப்பட்டவர்களையே நம்முடைய இல்லங்களில் நாம் வரவேற்க வேண்டும். அப்படிப்பட்ட வரவேற்பு ஒரு ஊழியக்கார தாதியை அல்லது ஆசிரியரை, பாரமடைந்து வேலை பளுவில் இருக்கும் தாயை, பலவீனமாகி வயதானவர்களை, பல வேளைகளில் வீடின்றி வறுமையிலும் இன்னும் அநேக சோர்வுகளிலும் போராடி கொண்டிருக்கிறவர்களை மகிழ்வித்து ஊக்கப்படுத்த எவ்வளவு செய்யக்கூடும்! நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவனா இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர் தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். லூக்கா 14:12-14 என்று கிறிஸ்து கூறுகிறார். இப்படிப்பட்ட விருந்தாளிகள் உங்களுக்கு பெரிய பாரமாக மாட்டார்கள். கவனமிக்க விலையுயர்ந்த உபசரிப்பை ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்காது. காட்சிக்காக எந்த முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. அன்பான வரவேற்பின் மகிழ்ச்சியும், குளிருக்கு மறைவாக உங்கள் இல்லத்தில் ஒரு இடமும், வீட்டு மேசையில் ஒரு இருக்கையும், ஜெப வேளையின் ஆசீர்வாதங்களில் பங்கும் சிறப்புரிமையும் பலருக்கு பரலோகத்தின் ஒரு காட்சியாயிருக்கும். நம்முடைய அனுதாபங்கள் சுயத்தின் எல்லையையும் நம் குடும்ப சுவர்களின் மறைவையும் தாண்டி பாய்ந்து செல்ல வேண்டும். தங்கள் இல்லத்தை மற்றவருக்கு ஆசீர்வாதமாக்குகிறவருக்கு விலை உயர்ந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சமுதாய செல்வாக்கு அற்புதமான வல்லமை கொண்டது. விரும்பினால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உதவும் வழிமுறையாக இதை நாம் உபயோகிக்க முடியும். சோதிக்கப்படுகிற வாலிபருக்கு நமது இல்லங்கள் ஒரு அடைக்கலமாக இருக்க வேண்டும். வழிச்சந்திகளில் அநேகர் நிற்கின்றனர். இந்த உலகத்திற்கும் இனிவரும் உலகத்திற்குமான அவர்கள் விதியை வடிவமைக்கும் தெரிந்து கொள்ளுதலை ஒவ்வொரு தாக்கமும் ஒவ்வொரு பதிப்பும் நிர்ணயிக்கிறது. தீமை அவர்களை கவருகிறது. அதன் விடுதிகள் பிரகாசமும் கவர்ச்சியும் ஆக்கப்பட்டிருக்கின்றன. வரும் ஒவ்வொருவரையும் அது வரவேற்கிறது. நம்மை சுற்றிலும் வீடு இல்லாத வாலிபர்கள் இருக்கிறார்கள். அநேகருடைய இல்லங்களில் அவர்களுக்கு உதவியான உயர்த்தும் வல்லமை இல்லை. வாலிபர் தீமைக்குள் சறுக்கி விழுகிறார்கள். நம்முடைய சொந்த கதவுகளின் நிழலிலே தானே அவர்கள் அழிவை நோக்கி கீழே செல்கிறார்கள். இந்த வாலிபருக்கு அனுதாபத்தில் அவர்களிடம் நீட்டப்படும் ஒரு கரம் தேவை. எளிமையாக பேசப்படும் கனிவான வார்த்தைகளும் சாதாரணமாக காண்பிக்கப்படுகிற சிறிய கவனங்களும் ஆத்மாவின் மேல் குழுமியிருக்கிற சோதனையின் மேகங்களை சிதறடிக்கும். கிறிஸ்துவை போன்ற வார்த்தைகளின் மனமும் கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆவியின் எளிய மென்மையான தொடுதலும் தேவைப்படுகிற இருதய கதவுகளை திறக்க பரலோகத்திலிருந்து பிறக்கிற அனுதாபத்தின் மெய்யான வெளிப்பாடு வல்லமை பெற்றிருக்கிறது. வாலிபரிடம் நாம் ஒரு ஆர்வத்தை காண்பிப்போமானால் அவர்களை நமது இல்லங்களுக்கு அழைத்து சரியான உதவி செய்யும் தாக்கத்தினால் அவர்களை சூழ்வோமானால் மேல் நோக்கி செல்லும் பாதையில் தங்கள் பாதங்களை மகிழ்வோடு திருப்பும் அநேகர் இருக்கிறார்கள். வாழ்க்கையின் வாய்ப்புகள். இங்கே நமக்கிருக்கும் நேரம் குறைவானது. இந்த உலகத்தில் நாம் ஒருமுறை மாத்திரமே கடந்து வர முடியும். அதை கடந்து போகும் போது அதில் எவ்வளவு செய்யக்கூடுமோ அவ்வளவும் செய்வோமாக. செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிற வேலை செல்வத்தையோ அல்லது சமுதாய அந்தஸ்தையோ அல்லது மாபெரும் திறமையையோ கோரவில்லை. கனிவான தற்தியாகம் செய்கிற ஆவியையும் உறுதியான நோக்கத்தையுமே கோருகிறது. ஒரு விளக்கு எவ்வளவு சிறியதாக இருப்பினும் நிலையாக எரிய வைக்கப்பட்டிருக்குமானால் மற்ற அநேக விளக்குகளை பற்ற வைக்கும் வழிமுறையாக இருக்கும். நம்முடைய செல்வாக்கின் எல்லை குறுகினதாகவும் நமது திறமை சிறியதாகவும் நமது சந்தர்ப்பங்கள் ஒரு சிலவாகவும் நாம் சாதித்தது குறைவானதாகவும் தோன்றலாம். எனினும் நம்முடைய சொந்த வீடுகளில் இருக்கும் சந்தர்ப்பங்களை உண்மையாக உபயோகிப்பதனால் ஆச்சரியமான சாத்தியங்கள் நமக்கு இருக்கின்றன. நமது இருதயங்களையும் இல்லங்களையும் வாழ்க்கையின் தெய்வீக கொள்கைகளுக்கு நாம் திறப்போமானால் ஜீவன் அளிக்கும் வல்லமை ஓடும் வாய்க்கால்களாக நாம் மாறுவோம். வறட்சியும் வெறுமையும் இருக்கிற இடங்களில் ஜீவனையும் அழகையும் கனியையும் உண்டாக்குகிற ஆரோக்கியத்தின் ஓடைகள் நம் இல்லங்களிலிருந்து பாயும். ஆமீன்.